ओम शांति। இன்றைக்கு பரமாத்மாவுடைய மகாவாக்கியத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வோம். அதாவது ஆத்மா பரமாத்மாவோடு ஏற்படுத்தி கொள்ளும் சம்பந்தம் இந்த மனதினாலும் புத்தியாலும் நாம் செய்யக்கூடிய யோகமாகும். ஏனென்றால் இறைவனுக்கு பரமாத்மாவுக்கு உடல் என்பது கிடையாது, அவருக்கென்று சொந்த உடல் கிடையாது. அதே நேரத்தில் அவரோடு நம்ம தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நாம் நமது ஆதி அனாதி நிலையான ஆத்மீக நிலையில் இருந்து பரமாத்மாவான ஆத்மாவுடைய தன் தாய் தந்தையராக இருக்கும் பரமாத்மாவோட நாம் மனதால் அன்போடு அவரை நினைவு செய்யும்போது உறவு பாலம் ஏற்படுகின்றது. இந்த நிலை என்பது அவர் சொல்கிறாரு, குழந்தைகள் சக்தி வாய்ந்த ரூபத்தில் இருந்து சர்வசக்திவானாகிய தந்தையுடைய நினைவில் இருக்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த தொடர்பு ஏற்படுகின்றது என்று கூறுகிறார். ஆக ஒரு பவர் ஹவுஸோட கனெக்ஷனில் இருக்கும்போது எவ்வளோ ஒரு சக்தி நாம் அனுபவம் செய்ய முடியும், அதுவும் உறுதியான ஒரு கேபிளாக இருக்கும்போது எல்லையற்ற சக்தியை அனுபவம் செய்ய முடியும். அதுபோல் நம்முடைய சிந்தனை அங்கு இங்கும் அலைபாயாமல் அன்பு நிலையில் ஆழ்ந்து அவரோடு இணைந்து இருக்கும்போது எல்லையற்ற சக்தியை நாம் உணர முடியும். இந்த சந்திப்பு என்பது ஒரு சாதாரணமானதல்ல. எல்லாருமே கடவுளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், கடவுளை அடைய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் கடவுள் யார் என்பதை அறிஞ்சு கொண்டோம், அவரோட எப்படி தொடர்பு கொள்வது என்பதை பற்றி அறிஞ்சிருக்கிறோம். அதனால் இதை அறிஞ்சு அதே நேரத்தில் இந்த அனுபவத்தில் பரமாத்மாவுடைய அன்பையும் அருளையும் ஆசியும் சக்தியும் நம்ம எவ்வளவுக்கு பெறுகின்றோமோ அவ்வளவுக்கு நம்ம மகா பாக்கியசாலிகள் என்பதை அனுபவம் செய்வோம். ஆக இந்த வழிமுறையை தந்தை நமக்கு காட்டுறாரு. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தான் அவர்களுடைய அறிமுகத்தை கொடுக்கறது மாதிரி பரமாத்மா அவரோடு எப்படி தொடர்பு கொள்வது என்பதை பற்றி நமக்கு இப்போ நேரடியாக வந்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை அனுபவம் செய்யணும், அதாவது என்னுடைய சக்திகளையும் அன்பையும் ஆசிகளையும் எவ்வளவு ஆனந்தமாக நீங்கள் இருக்கலான்னு, எவ்வளவோ எல்லையற்ற நற்குணங்கள் அனைத்தையும் தந்தை வாரி வழங்குறார், கடலை போல கொடுக்குறாரு, சூரியனை போல நமக்கு வாரி வாரி வழங்குறார். ஆனால் அதை அனுபவம் செய்யும்போது நாம் மன நிறைவை வாழ்க்கையில் பெற முடியும். அதனால் என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தை, என்னுடைய பாபா வந்திருக்கிறார், அவர் கொடுக்கறதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் என்ற அனுபவம் எப்போ நம்ம அடைகிறோமோ அவரோட ஒரு சொந்தத்தையும் பந்தத்தையும் நெருக்கமான உறவையும் ஏற்படுத்தி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய அதாவது குறிக்கோளை நம்ம அடைஞ்சிடுவோம். பாருங்கள், ஒரு நதி கடலோடு சேரும்போது தான் அது எல்லையற்ற நிலையை அனுபவம் செய்யுது. அதுபோல் நாம் பரமாத்மாவோட இணையும் போது தான் நாம் நம் வாழ்க்கையினுடைய அந்த எல்லையை அடைகிறோம் என்று சொல்ல முடியும். வாழ்க்கையினுடைய இந்த மனித உலகத்தில் மனிதராக பிறந்த பிறகும் இந்த வாழ்க்கையில் நாம் முழுமையான அமைதி சந்தோஷத்தை எப்போ அடைவோம் என்றால் குழந்தையாகிய நாம் தந்தை தாயாருக்கக்கூடிய பரமாத்மாவோட இணைஞ்சு வாழும்போது தான் அந்த சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்ய முடியும். வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் நாம் அனுபவத்தோடு மற்றவர்களுக்கும் அதை எல்லையற்ற அளவுக்கு கொடுக்க முடியும். அங்கே அப்படி இருக்கும்போது தான் இந்த வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்கும். பொருளால் இருக்கக்கூடிய வசதிகள் இவையெல்லாம் இருந்தாலும் மனசில் திருப்தி ஏற்படாது. நாம் நிச்சயமாக நம்மளுடைய பெற்றோருடைய வரவணைப்பில் வாழ வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதை நாம் அனுபவிப்பதோடு மற்றவங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பது தான் மிக முக்கியமான ஒரு கடமை நம்முடையது என்று சொல்கிறார். அதனால் இதை முத நாம் பரமாத்மாவுடைய இணைப்பில் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்து பிறகு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நெருக்கத்தை அவங்களும் அந்த இறைவனோடு ஏற்படுத்தி கொள்றதுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நம்ம இந்த வாழ்க்கையில் ரெண்டு அம்சங்களை கவனம் செலுத்தணும். ஒன்று, நாம் நமக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வாங்க, பிறருக்காக வாழ்வாங்க, எவ்வளவோ செய்வாங்க. முக்கியமாக தாய்மார்கள் அப்படி இருப்பாங்க, எவ்வளவோ குழந்தைகளுக்காக, கணவருக்காக, குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஒரே அடியாக களைச்சி போயிடுவாங்க. தங்களுக்காக எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த என்னன்னு சொல்லுவாங்க, அஸ்திவாரம் ஆடிச்சுன்னா என்ன ஆகும், சுமை ஆடினா, சுமை தாங்கி ஆடினா சுமை என்ன ஆகும் என்று ஒரு பாட்டு கூட இருக்குது. அதுபோல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் குடும்பத்தில் இருந்து பெற்றோர், அதாவது குழந்தைகளையும் மற்ற கணவர்மார்கள் எல்லாரையும் கவனிக்கிற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அதனால் தாய்மார்கள் வந்து ஒரு கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, விழுந்து விழுந்து அவங்க வந்து மற்றவர்களாக செய்வதை மட்டும் கவனம் செலுத்தாமல் தங்களுக்கு தேவையான ஓய்வு, மற்றபடி தங்களை உறுதியாக ஆக்கிக் கொள்வதற்கு இறை சிந்தனை அவர்கள் நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அவங்களுடைய ஸ்திதி ஆடிச்சுன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அது பாதிக்கும். அதனால தான் பரமாத்மா சொல்கிறாரு, தாய்மார்கள் சிவசக்திகளாக இருக்கணும், சிவனுடைய சக்தியை பெற்று தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும். ஏனென்றால் அவங்க வந்து மனக்குழப்பத்திலையும் கவலையிலையும் துன்பத்திலையும் போனாக்க குழந்தைகளின் நிலை என்ன ஆகும், கணவருடைய நிலை என்ன ஆகும். ஏனென்றால் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உறுதி ஒன்று கூடாக உறுதியான ஒரு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறை சிந்தனையில் இருக்கும்போது நம் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆதாரமாக இருக்க முடியும். அப்போ நாம் சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷமாக வைத்து கொள்றதுக்கு அந்த சூழலை நல்ல விதமாக வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதுக்கு நிச்சயமாக நாம் இறைவனுடைய உதவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது நமக்கு அது எடுத்துக்கொள்ள தெரியலைன்னா அதை பற்றி அறிஞ்சவங்ககிட்ட நம்ம கேட்கணும். அதாவது எல்லாரையும் எல்லாருக்கிட்டையும் நமக்கு வந்து கேட்கறதுக்கு அந்த ஒரு மனதில் வந்து நெருக்கமான ஒரு உறவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கிட்ட உங்களுக்கு பேசுகிறதுக்கு, உங்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு எளிதாக இருக்குதோ அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசணும். அதே நேரத்தில் அவங்ககிட்ட நமக்கு ஒரு தீர்வு ஏற்படும் என்று நினைத்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் பேசுங்க என்று சொல்கிறாங்க. இல்லைன்னாக்கா பரமாத்மாட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்போது உங்களுடைய சுற்றுப்புற சூழலை எப்பொழுதும் வந்து நல்லா வச்சுக்கொள்ளணும், திருப்தியானதாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லப்படுகின்றது என்றால், எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஏற்படலாம், திடீரென்று எதுவும் நடக்கணும். ஆனால் நாம் உறுதியான நிலையில் நம்முடைய மனநிலையையும் சூழ்நிலையும் வைத்து கொள்ளவில்லை என்றால் ஏதாவது பாதகமான சூழ்நிலை ஏற்படும் போது நாம் தன்புல அடைவோம், சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டுவிடும், பாதிப்படைஞ்சிடும். அப்போ எல்லாமே தலைகளாக போயிடும் இல்லைங்களா. அதனால தான் நாம் சதா இந்த தியானத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும், தியானத்தை தினமும் கேட்க வேண்டும். அப்போ நம்ம உறுதியான ஒரு மனோபாவத்தையும் சுபாவத்தையும் நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ எதுவும் எந்த நேரத்தில் நடந்தாலும் நான் ஸ்டெடியாக நிற்பேன். நாம் ஸ்டெடியாக இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நாம் உறுதியாக வைத்து கொள்ள முடியும், எல்லாருக்கும் நல்ல ஒரு உதவியும் செய்ய முடியும் அந்த நேரத்தில். அதனால் தந்தை என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் பரமாத்மாவுடைய சக்தி அனைத்தையும் பெற்று உங்களுடைய சிந்தனை, சொல், செயல், உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய தொடர்புகளை யார் யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் அருள் ஆசிகள் தந்தையிடமிருந்து பெற்று கொடுக்குறீங்களா என்று கேட்குறார். ஆக எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்றதுக்கான மன உறுதியும் சக்தியும் நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்களா என்று உங்களையே சோதித்து பாருங்கள். ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் இப்போ உருவாக்கவில்லை என்றால் நாம் அந்த நேரத்தில் பல விதமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நாம் வெற்றி கொள்ள முடியாமல் போயிடும். அப்போது எனக்கு எதுவும் தெரியலை என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். அதனால் நாம் இப்போது இறைவனுடைய அன்பை முழுமையாக அனுபவம் செய்ய வேண்டும், அவருடைய சக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். முக்கியமாக இறை அன்பு என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய அன்பை நாம் அனுபவம் செய்யவில்லை என்றால் வாழ்க்கை முழுமை அடையாது, நிறைவு பெறாது இல்லைங்களா. ஆக அப்படி ஏதோ உங்களுக்கு கடவுளுடைய அன்பை அனுபவம் செய்யவில்லை என்றால் அதை பற்றி தெரிஞ்ச ஆசிரியர்களிடம் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு யோகம் சரியாக வரலன்னா அதை பற்றி கேளுங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு அதற்கான வழிமுறையை எடுத்து சொல்லி உங்களுக்கு உதவி செய்வாங்க என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எந்த ஒரு குறைகளோ எந்த ஒரு தவறோ நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அதை தந்தைகிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் தவறுகளை வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதை அவர்கிட்ட கொடுத்து முடிச்சிடணும். சும்மா வச்சு கொண்டு இருக்கக்கூடாது. எதுவும் தவறு செய்திருந்தோம்னா அதை நம்ம வெளிப்படையாக அதுக்கான மன்னிப்பு கேட்டு அதுக்காக வருந்தி அப்பா கிட்ட அதை கொடுத்துடணும், அதை முடிச்சிடணும். அதே மனசுக்குள்ளார வைத்து கொண்டு இருந்தோம்னா அது உள்ளுக்குள்ளார உறுத்தி கொண்டே இருக்கும். அப்போ நமக்கு மனசில் வந்து சந்தோஷம் இருக்காது. அதே கணக்குகளை அப்பப்போ தீர்த்து விட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம கணக்கு வந்து எப்பயுமே நல்லதாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் இரவும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கர்ம கணக்கை தீர்க்க வேண்டும். உட்காந்து பரமாத்மானால் உட்காந்து தியானம் செய்து அவரிடம் நாள் முழுக்க என்ன நல்லது கெட்டது செய்தோம் என்பதை நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நல்லதுக்கு அவருக்கு நன்றி சொல்லி எதுவும் தவறு செய்தனா ஓகே நாளைக்கு எப்படியாவது சரியாக செய்வது என்று அவரிடமிருந்து வழிகாட்டலை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்த தவறுக்காக நாம் மன்னிப்பு கேட்டு அடுத்து நாம் என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும், அதற்கான நற்குணங்களை எப்படி நமக்குள்ளார வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் இப்போ நம்ம கோபப்பட்டுட்டோம்னாக்கா அதை அதற்கு பதிலாக அமைதியையும் பொறுமையும் சகுப்புத்தன்மையும் நமக்குள்ளார வளர்க்க வேண்டும் என்று நாம் அந்த குணங்கள் மீது தியானம் பண்ண வேண்டும். பரமாத்மா கிட்டிருந்து அந்த குணங்களை நமக்குள்ளார கிரகித்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு பொறுமையும் சகுப்புத்தன்மையும் வளரும். அதனால் நமக்குள்ளார மாற்றம் ஏற்படும். நம்முடைய செயல்பாடுகள்லையும் ஒரு சரியான வழிமுறைகள் இருப்பதனால நல்ல குணங்களை பிரதிபலிக்கிறதாக இருக்கும். நம்முடைய குறைகள் நம்முடைய தவறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். இந்த மாதிரி நம்ம ஒரு வளர்ச்சியை நமக்குள்ளார கொண்டு வரும்போது நாமும் சந்தோஷமாக இருப்போம், பிறரையும் நம்ம சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் ஏதாவது தவறுகளோ ஏதாவது கஷ்டமோ ஏற்பட்டுதுன்னா என்ன செய்யணுனாக்கா பாபா என்னுடைய பாபா அதாவது அப்பா என்னுடைய அப்பா என்று பரமாத்மாவை நம்ம நம்மளுடைய உறுதியான அஸ்திவாரமாக எடுத்துக்கொள்ளும்போது அதுவே நமக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் என்று சொன்னார். எல்லாத்துக்குமே தந்தையினுடைய சக்தியும் அன்பும் ஆதரவும் வந்து நல்ல ஒரு மருந்தாகவும் அஸ்திவாரமாக இருக்கும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எப்பயுமே நீங்கள் உங்களுடைய பிராப்தத்தை உங்களுடைய அதாவது நீங்கள் எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறீங்கன்றதை மனதில் கொள்ள வேண்டும். எப்பயும் நம்ம உற்சாகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது எவ்வளோ பாக்கியசாலி நாம் இந்த நேரத்தில் பரமாத்மாவுடைய அறிமுகத்தை பெற்று அவரோடு யோகம் செய்கிறோம்னு சொன்னாக்கா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறு யாரும் பெற்றிருக்க முடியாது. அதனால் இந்த சிந்தனையை நம்ம எப்பயுமே தெளிவாக வச்சுருக்க வேண்டும். யாருடைய குழந்தை நான், யார் என்ன பராமரிக்கிறான், யார் எனக்கு போதிக்கிறார் என்பதை மனதில் கொள்ளும்போது நம்ம உற்சாகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அப்படிப்பட்டவங்க தான் எப்பயுமே அதிர்ஷ்டசாலிகளாக, அழகான அன்பான குழந்தைகளாக இருப்பார்கள். ஏன்னா அவங்க வந்து சதா குஷியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்க பாக்கியத்தை நினைக்கும் போது அவங்க மிக மிக உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த பாக்கியத்தை நம்ம மறக்கும் போது தான் நம்மளுடைய உற்சாகம், நம்முடைய உத்வேகமெல்லாம் குறைஞ்சி போய் டல்லாக இருப்போம். நம்மளுடைய குறைகளை நினைத்து கொண்டு இருக்கும்போது நாம் உற்சாகமாக இருக்க மாட்டோம். நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை நினைக்கும் போது நாம் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் ஏன் வந்து நம்ம குறிக்கோள் வந்து நல்ல தெய்வீக பண்புகள் நிறைந்த நல்ல சக்திகளையும், அதாவது ஆன்மீக சக்திகளையும், நல்ல அறிவாற்றல் ஞானம் நிரம்பிய ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்று குறிக்கோள் வச்சுருக்கோம். ஆனால் அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரியான தகுதிகள் நமக்கு இருக்கா என்பதை பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குது என்பது நமக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் என்று சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால், நம்ம உருவாக்குற சிந்தனை, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செயல்கள் எல்லாமே ஒரே விதமாக இல்லை. நம்ம உருவாக்குற சிந்தனைகள் விரைவாக நல்லா உள்ளதாக இருக்கிறது. அதாவது சிந்தனைகள் நல்லா இருக்குது, நம்ம நல்ல குறிக்கோள்களை கொண்டிருக்கிறோம், என்னத்தால் அதை உருவாக்குறோம். அதே நேரத்தில் அதை பற்றி நம்ம நல்லா பேசுகிறோம், குஷியாக பேசுகிறோம், நல்ல உற்சாகத்தோடு பேசுகிறோம். பேச்சாளர்கள் என்று சொன்னாக்கா குழந்தைகள் வந்து ரொம்ப திறமையாக பேசுகிறாங்க என்று சொல்கிறாரு. அப்பாவை விட திறமையாக பேசுகிறாங்க. அங்கே சிந்திக்கிறதுலேயும் பேசுகிறதுலேயும் நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் எங்கே நம்ம மார்க் ரொம்ப குறைவாக வச்சுருக்கணும்னா அதை செயலில் கொண்டு வர்றதில் குறைவாக இருக்குது. எல்லா வகையிலும் நம்ம பேசுகிறோம், திறமையாக இருக்கிறோம், ஆனால் செயல்முறையில் வந்து மிகவும் குறைவான மார்க்கை எடுக்கிறோம் என்று சொல்கிறாரு. இதனால தான் அந்த ஒரு வித்தியாசம், நடைமுறை செயலில் நமக்கு அந்த சந்தோஷம் இல்லை, உற்சாகம் இல்லை. ஏன்னா சொல்கிற அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால் இப்போது மீட்டல் மீள் பார்வை செய்து கொண்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் எல்லாமே சொல்லி முடித்தாச்சு, எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும், ஆனாலும் அதை செயல்படுத்துறது தான் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் ஆனால் என்ற வார்த்தையை முத முடிக்க வேண்டும். அப்போது நீங்கள் பரமாத்மாவுடைய உண்மையான குழந்தையாக, அவருடைய குணாதிசயங்களை பெற்று அவருக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக ஆக முடியும் என்று சொல்கிறார். ஆக சம்பூர்ண ஆத்மாவாக ஆக வேண்டுமென்றால் நாம் பயிற்சியில் செய்யக்கூடிய விஷயங்களில் காரண காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அப்போ நமக்குள்ளார தாரணைகள் அதிகரிக்கும், நற்குணங்களை தாரணை நல்லா செய்வோம், அப்போது பலகீனங்களும் குறைபாடுகளும் காணாமல் போயிடும். எப்படி பாருங்கள், இந்த சங்கம் அதாவது செம்பு யுகத்திலிருந்து துவாரப யுகத்திலிருந்து நாம் படிப்படியாக பலகீனங்களை வளர்த்து கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிறவியில் கூட எப்போ நாம் நெகட்டிவ் திங்கிங் அதை எப்படி வந்து நமக்குள்ளார வளர்த்து கொண்டோம், தாழ்வு மனப்பான்மையை எப்படி நம்ம வளர்த்து கொண்டோம், எப்படின்னாக்கா முதல் அந்த ஒரு எண்ணம் வரும், இவங்க என்னோட கட்டிக்காரங்க அப்படின்னு நினைப்போம், என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு முதல் ஒரு சிந்தனை வரும், ஒரு சின்ன ஒரு தாட் வரும் பாருங்க. அப்புறம் என்ன செய்கிறோம், அதையே நம்ம பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப நமக்குள்ளார சொல்லும்போது நமக்கு சக்தியெல்லாம் போயிடுது, நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிடுது. அதனால எப்படி உங்களுக்குள்ளார இந்த பலகீனங்களையும் குறைபாடுகளையும் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளார சொல்லி சொல்லி அதை உறுதியாக்கி இப்போ என்ன சொல்கிறீங்க, இது என்னுடைய பலகீனம் அப்படின்னு சொல்கிறோம், இதான் என்னுடைய குணாதிசயம், என்னால் சக்தியாக இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளார நெகட்டிவ் திங்கிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக்கி கொண்டீர்கள். அதுபோல் அதை எப்படி நீங்கள் செஞ்சீங்களோ அதுபோல் இப்போ நீங்கள் நல்ல சம்ஸ்காரங்களையும் உருவாக்க முடியும். எப்படின்னா படிப்படியாக, இது என்னுடைய சம்ஸ்காரம் இல்லை, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, பலகீனமாக நினைக்கிறது, இது என்னுடைய பலகீனம் இல்லை, இது என்னுடைய சுபாவம் சம்ஸ்காரம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அது நம்மளை விட்டு விலகும் இல்லைங்களா. அதே நேரத்தில் இது என்னுடைய சுபாவம், கோபப்படுறது என்னோட சுபாவம், பயப்படுறோம், இப்படியா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி நம்மளை விட்டு போகும்? அது என்னுடையது, நம்மளுடைய பலவீனங்களை என்னதாக ஆக்கி கொண்டு இருக்கிறோம். என்னுடையது என்னதான் சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படி நம்மளை விட்டு போகும்? அப்போ முதல் என்ன சொல்லணும் செய்யணும்னா, இது என்னுடைய சம்காரம் கிடையாது, கோபம் குணம் இல்லை, பயம் என்னுடைய குணம் இல்லை, பலகீனம் என்னுடைய குணம் இல்லை. என்னுடைய குணம் அப்பாவுடைய குணம், அப்பா எப்படி இருக்காரு அப்படி தான் நான் இருப்பேன் என்று நம்ம முதல் நமக்குள்ளார அந்த சிந்தனைகளை மாற்ற வேண்டும். அப்போ எண்ணங்களை மாற்றும் போது படிப்படியாக நம் வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் எல்லாமே மாறிக்கொண்டு வரும். அப்போ நம்ம கோபப்பட்டு கோபப்பட்டு அந்த சம்ஸ்காரத்தில் நம்ம உறுதியாகிட்டே போனோம்னா நமக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அப்புறம் என்ன சொல்கிறோம், அப்பா இந்த குணம் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வருது, அது என்னை விட்டு போக மாட்டுது என்று நாம் அவர்கிட்ட குறை சொல்கிறோம். காரணம் என்ன, நாம் அதை விடாமல் அதை மாற்றி அமைக்காமல் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறோம். இப்போ கோபத்தை எப்படி மாற்றணும்? கோபத்தை பற்றி இன்றைக்கு ரொம்ப விரிவாக சொன்னார். கோபம் வந்து மூன்று நிலையில் வருது பாருங்க. கோபத்தினுடைய அடிப்படை என்னென்னா, பவர் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமையின் சக்தியினால தான் அந்த கோபங்கிறது வருது. ஆனால் உண்மையான நம்முடைய ஆதி அனாதி நிலை, அதாவது ஞானத்தின் சம்ஸ்காரம் என்று சொன்னார். பவர் ஆஃப் நாலேஜ் இஸ் டாலரன்ஸ் என்று சொல்கிறார். சகிப்புத்தன்மை, ஞானம் நிறைந்த ஒரு ஆத்மா கோபப்பட மாட்டாங்க. அதனால தான் தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவாங்க. ஆத்திரப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து புத்தி சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதுபோல் நாம் கோபப்படுறோம் என்று சொன்னால், அப்போ ஏதோ ஒரு அறியாமையில் சிக்கி கொண்டு இருக்கிறோம், சரியாக வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கோம், மற்றவங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கோம்ன்ற அர்த்தம். அதனால் நாம் என்ன செய்யணும், நாம் வந்து ஞான சிந்தனையில் போகும்போது நமக்கு புரிந்துணர்வு ஏற்படும், அப்போது சகிப்புத்தன்மை நமக்கு ஏற்படும் என்று சொல்கிறார். ஆக சகிப்புத்தன்மை இருக்கும்போது நம்மளுடைய ஆதி அனாதி குணமாக இருக்கக்கூடிய அமைதி நிலையில் நாம் இருக்கிறோம்னு அர்த்தம். அதே நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, கோபம் என்பது ஒரு பவர் என்று சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. கோபத்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று கூட இந்த கழிவுத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க. கோபப்படாமல் மற்றவங்க நம்மக்கிட்ட பயந்து எதையும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லுவாங்க. அப்போ கோபத்தை ஒரு ஆயுதமாக அவங்க பயன்படுத்தி காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதோடைய பின்விளைவுகள் எப்பயுமே நல்லதாக இருக்காது. அதனால் தந்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு நற்குணங்களையும் ஞான கருத்துக்களையும் உங்களுடைய சம்ஸ்காரமாக ஆக்குங்க, ஒவ்வொரு நற்குணங்களை உங்களுக்குள்ளார கிரைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதை உங்களுக்குள்ளார ஆழமாக அமிழ்த்தி கொள்ளுங்கள், ஞான கருத்துக்களையும் ஆழமாக அமிழ்த்தி கொள்ளுங்கள். இந்த விகாரங்களை வந்து உங்களுக்குள்ளார திரும்ப திரும்ப சொல்லி அதை அமிழ்த்தி கொள்ளாதீங்க, அதிலிருந்து விடுபட்டு வாங்க என்று சொல்கிறார். ஆக பாபா என்னுடைய பாபா என்று இதயபூர்வமாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எனக்கு சொந்தமாகறீங்க. எனக்கு சொந்தமாகி என்னோட நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆனால் எனக்கு சொந்தமாகி என்னுடைய இணைஞ்சு வர வேண்டுமென்றால் என்ன போல் நீங்கள் ஆகணும், திவ்ய குணங்கள்லாம் நிறைஞ்சு அழகாக சம்பூர்ணமான நிலையில் இருந்தால் தான் எனக்கு ஜோடியாக நீங்கள் வர முடியும் என்று சொல்கிறார். ஆக கோபம் என்பது என்ன செய்யுதுன்னா, ஒருத்தரை அவருடைய அழகை போக்கிடும், அவங்கள அவலோச்சனமாக ஆக்கி விடுகிறது. அப்போ தந்தை மீது அன்பு உள்ளவங்க அவர் மனசில் என்ன இருக்குது என்பதை புரிஞ்சிக்கொண்டு அதை செய்கிறவங்களாக இருப்பாங்க. மனதில் தந்தையினுடைய மனதில் என்ன இருக்குன்றத அங்கே கடைபிடிக்கணுன்ற ஒரு உறுதி இருக்கும். அதே நேரத்தில் என்ன சொல்வார்னா, நீங்கள் தூய்மையில் வந்து ரொம்ப நல்லா கடைப்பிடிக்கிறீங்க, 75% வந்து சரியாக கடைப்பிடிக்கிறீங்க, 75% ஓகே. ஆனால் இந்த கோபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதில் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க என்று சொல்கிறார். அப்போ அந்த கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முகத்தில் ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னு சொன்னால் முகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் சூப்பாக மாறிடும், மஞ்சளாக மாறிடும், அப்படி கோரமாக இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து கோபமாக இருக்கும். அப்போ கோபம் வெளிப்படியாக பார்க்கக்கூடியது ஒரு விதமான கோபம், அதாவது முதல் நிலையில் உள்ள கோபம், கோபம் வந்து வெளிப்படியாக தெரியுது. அதே நேரத்தில் இரண்டாவது மூணாவது தரத்துலையும் இருக்குது, அதுவும் வந்து சூட்சமாக உள்ளது. சூட்சமானா கண்ணுக்கு தெரியாது, உள்ளுக்கு இருக்குது கோபம்ன்றத நமக்கு முகத்தில் பார்க்க முடியாது, ஆனால் உள்ளுக்கு இருக்குது, நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பாருங்க, கோபங்கிறது ஒருத்தர் கோபப்படும் போது அவங்களே எரியறாங்க, எரிஞ்சு போகிறாங்க, அதே நேரத்தில் மற்றவங்களும் எரிக்கிறாங்க. கோபம் என்பது நெருப்பு போல், அதாவது நெகட்டிவான ஒரு நெருப்பு, அது அவங்களையும் எரிச்சு மற்றவங்களையும் எரிக்குது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார கோபப்படுறவங்க, அது எப்படி, அதனுடைய ரூபம் என்னன்னா பொறாமை, பொறாமை, முரண்பாடு. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார வெறுப்பு, மனதுக்குள்ளார வெறுப்பு கொண்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளார அவங்களை எரிக்கும் என்று சொல்கிறார். அது இரண்டாவது நிலையிலான கோபம், உள்ளுக்குள்ளார எரியற நெருப்பு மாதிரி. பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் எரிஞ்சு போனால் அது வேற, அது வெளியில் எரியும் போது அது வெளிப்படையாக முடிஞ்சு போகுது, ஆனால் உள்ளுக்குள்ளார எரிகிறது ஒருத்தரை வந்து உள்ளுக்குள்ளார எரிச்சிடும், அவங்கள உள்ளுக்குள்ளார அவலட்சணமாக்குது என்று சொல்கிறார். அதுலேயும் மூன்றாவது நிலையிலான கோபமும் இருக்குது, அது என்ன, ஒரு நம்மளுடைய புத்திசாலித்தனமாக, அதாவது கிளவனஸ். அது எந்த வகையிலனாக்கா நாம் சில சமயங்கள் நமக்கு சீரியஸாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எந்த வகையில் சீரியஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு நாம் எதையாவது நாம் செய்கிறோம், அதாவது நம்ம எண்ணங்களால் ஒருத்தரை புறக்கணிக்கிறோம்னு வச்சுங்க, வெறுக்கிறோன்னு வச்சுருங்க. அப்போ அது வந்து எண்ணத்தால் அந்த கோபங்களை இன்னும் இருக்குது, அதனுடைய சூடுகள் உள்ளுக்குள்ளார இன்னும் இருக்குது என்று சொல்கிறாரு. அங்கே அந்த சூழ்நிலையில் நாம் பிறருக்கு உபகார சிந்தனைகளை கொண்டு இருக்கிறோமா, நன்மை பயக்கும் சிந்தனை கொண்டு இருக்கிறோமா, அல்லது வெறுப்புணர்வுகளை கொண்டு இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ நாம் அவங்களுக்கு இல்லாத அவங்களுக்காக நாம் நல்ல ஆசைகளை கொடுக்குறோமா, அல்லது எதிர்மறையான அதிர்வுகளை கொடுக்குறோமா. அப்போ எதிர்மறையான அதிர்வுகளை கொடுக்குறோம்னா நாம் என்ன நினைக்கிறோம், அவங்கள நான் வெறுக்கணும் அல்லது உதாசீனப்படுத்துகிறோம். அப்போ அது வந்து சூட்சமான, அதிசூட்சமான ஒரு கோபம் என்று சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு தவறு என்று சொல்கிறார். அப்போது என்ன செய்கிறோம், நாமே நம்மளது கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்கிறோம், இவங்க இந்த தவறு செஞ்சாங்க, இதை நாம் அவங்கக்கிட்ட சீரியஸாக இருக்கணும் எப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அப்படி சொல்லும்போது நாம் ஒரு சுவடு நமக்குள்ளார வெறுப்புனா வெறுப்பு உணர்வுகளை கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக நாம் என்ன வச்சுருக்கணும்னா, அமைதியையும் அதே நேரத்தில் பொறுமை சக்தியும் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அமைதியும் பொறுமை சக்தியும் நமக்குள்ளார இருக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்கிறாரு, அந்த கோபத்தினுடைய சத்தம் நமக்குள்ளார எழக்கூடாது. அந்த நேரத்தில் சில சமயம் என்ன சொல்கிறாங்க, சூழ்நிலை தான் எங்களை கோபப்படுத்திடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது, அதனால் கோபப்பட்டுட்டேன் சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நாம் சூழ்நிலை என்ன கோபமாக்கிவிட்டுச்சு என்று அதை காரண காரியமாக சொல்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூழ்நிலையை நம்ம காரணமாக சொல்கிறோம்னா அப்போ நாம் அதை விட சக்தியற்றவங்களாக இருக்கிறதா சொல்லிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆதி அனாதி சம்ஸ்காரங்களை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். அதனால் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று யோகத்தில் அதை ரிவைஸ் பண்ணி நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும். சூழ்நிலையால் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய சுய நிலையில், ஆதி நிலையில், ஆத்ம நிலையில் இருக்கும்போது அதுலேருந்து நாம் விடுபட்டுருவோம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் பேராசையும், அதே நேரத்தில் கிரீட் அண்ட் டிசையர், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு கோபம் வருது என்று சொல்கிறார். மேலும் அகந்தை, அதாவது அகந்தை இருக்கும்போது கோபம் வருகிறது. அகந்தையும் ஆசைகளும் என்ன செய்யுது, கோபத்தை ஒரு ஆயுதமாக கொண்டு அவங்க விருப்பப்பட்டதை அவங்க சாதிக்க பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருங்க பரமாத்மா, என்ன சொல்கிறாருன்னா, நாம் புத்திசாலிகளாக இருந்து கொண்டு இதை நாம் கண்டறிய வேண்டும். எப்படி கோபம் வந்து நமக்கு வந்து நம்மளை பாதிக்க வைக்கிறது, நமக்கு பல தவறுகளை செய்ய தூண்டுது என்பதை நாம் நம்மளையே சோதித்து பார்க்க வேண்டும். சில சமயங்களில் என்ன சொல்கிறோம், ஓ பெரியவங்களே கோபப்படுறாங்க அதனால் நாம் என்ன, நாமளும் அவங்க திருந்தும்போது நாம் திருந்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரமாத்மா என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார் என்ன தவறு செய்கிறாங்களோ அதை சாக்கா சொல்லுங்களா மாட்டிக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். அப்போ மற்றவங்க செய்கிற தவறுகளுக்கு தவறுகளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பார்வையை கொண்டிருக்காதீங்க. உங்கள் மனதினுடைய கண் மற்றவங்களுக்கு குறைய பார்க்குறதா இருக்கக்கூடாது. உங்களுடைய மனதின் கண் உள்முகமாக உள்நோக்கி இருக்கட்டும். அப்படி பார்க்குறதுன்னா மற்றவங்களுடைய நிறைய பாருங்கள், மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறைய பார்க்காதீங்க, நிறைய பாருங்கள். அவங்கள்ட்ட இருக்க நல்ல குணங்களை பாருங்கள், அது உங்களுக்கு வந்து வளரும். குறைகளையும் பார்த்து கொண்டு இருந்தோம்னா அந்த குறைகள் நமக்குள்ளார வந்து நமக்குள்ளாரையும் அது வளர ஆரம்பிச்சு என்று சொல்கிறாரு. ஆக இந்த ஞானத்தில் மூத்தவர்களாக இருக்கிறவங்க இவ்வளோ காலமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு யோக பலம் யோக சக்தி அதெல்லாம் இருக்கிறது. அவங்க இவ்வளோ காலமாக வந்து இந்த ஞானத்தில் நம்பிக்கையோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்தவங்க என்ன செய்யணும், அவங்க செய்கிற தவறுகளை பார்த்துட்டு இவங்களும் தவறு செய்கிறாங்க, நாங்கள் ஏமாத்திரம், நாங்கள் இப்போ தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி நாம் பல வகையில் தவறுகளையும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது கடைசி கட்டத்தில் ஆகியனால நாம் எவ்வளவுக்கு முடியுமோ நம்ம தவறு செய்யாமல் இருக்கும்போது தான் நிறைய மார்க் எடுக்க முடியும். அவங்க ரொம்ப காலமாக நம்பிக்கையோடு உறுதியாக தவம் செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும், நிறைய சக்தி இருக்கும், கடைசியில் அவங்க அதை தாண்டிடுவாங்க. ஆனால் நம்ம எந்தளவுக்கு நம்ம இப்போ தான் வந்திருக்கிறதுனால யோக சக்தி யோக பலம் அந்தளவுக்கு அஸ்திவாரம் உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் மற்றவங்களை குறையாக சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய முயற்சியில் தளர்ந்து போகக்கூடாது என்று சொல்கிறார். அதனால் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்து முழுமை நிலை அடையிறதுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஓம் சாந்தி.